மத்தேயு 27வது அதிகாரம் வசனம் 45-46 நான் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நம் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் விஷயங்கள் சரியா போகாத போது ஒரு பேட் டே அப்படின்றோம் இல்லைங்களா. ரொம்ப கஷ்டப்படும் போது என் வாழ்க்கையிலேயே மோசமான நாள் இந்த நாள் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆண்டவராகிய இயேசுக்கு இந்த நாளை யோசிச்சு பாருங்க, கடந்த 24 மணி நேரம் அவருக்கு எவ்வளவு பயங்கரமான நாள், மிகுந்த தீவிர வேதனை அனுபவித்த நாள், மிகுந்த மோசமான அவமானத்தை அனுபவித்த நாள், துக்கத்தை அனுபவித்த நாள், வியாகுலத்தை சித்திரவதையை அனுபவித்த நாள், கிறிஸ்துக்கு நித்தியத்திலேயே மோசமான ஒரு நாள் இந்த நாள் தான். ஒவ்வொரு மணி நேரமும் அந்த நாளில் அவர் பாடுபட்டார். அவருடைய ஒவ்வொரு சரீர பாகங்களையும் அவர் பாடுபட்டார். அவருடைய தலை முள்முடி சுமக்கப்பட்டு, அவருடைய முகமெல்லாம் குத்தப்பட்டு, கண்ணல் அரையப்பட்டு, துப்பப்பட்டு, அவருடைய தாடியில் அந்த முடியெல்லாம் பிச்சு, அவருடைய ஷோல்டரில் அந்த சிலுவையை சுமக்க வைத்து, அவருடைய செஸ்ட்லேயும் பேக் சைட்லேயும் வார்ல அடித்து, அவருடைய கையை காலை ஆணி அடித்து, அவருடைய நாக்கு வாயை ஒட்டி கொண்டு, ஒவ்வொரு பாகமும் பாடுபட்ட ஒரு நாள். அவருடைய ஒவ்வொரு ஊழியத்தின் ஆஃபீஸஸும் பாடு அணிக்கு அனுபவிச்சிச்சு. அவர் மாபெரிய இறுதி தீர்க்கதரிசி, அவரை கண்ணை கட்டி தலையில கொட்டி, உன்னை அடித்தவன் யார் எங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லு, அந்த தலைவர்கள் அவர் அவமானப்படுத்தினாங்க. அவர் மகா பெரிய ராஜா, ராஜாதி ராஜன், ஆனா அவருக்கு ஒரு கேலி முடிசூட்டு விழா நடத்துற மாதிரி அவரை அவமான அந்த சோல்ஜர்ஸ் போர் சேவகர்கள் அவமானப்படுத்தினாங்க. அவர் தான் அவரே பலியும் அவரே ஆசாரியருமா இருக்கிறார். ஆனா அவர் சிலுவையில் அறையப்படும் போது அவருடைய ஆசாரிய பணிய கேலி செய்யும்படிக்கு மற்றவர்களை ரட்சித்தான், அவனை அவன் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்திலையும் பாடுபட்டார். அவருடைய ஒவ்வொரு ஆபீஸத்திலையும் அவர் பாடு அனுபவித்தார். எல்லா மனிதர்களாலையும் அவர் பாடுபட்டார். தன்னுடைய நேச சீஷர்கள் யூதாஸ்னால, பேதுருனால, அந்த மத தலைவர்கள்னால, அங்க இருந்த அரசாங்க அதிகாரிகள் பிலாத்து மாதிரி, அந்த இந்த ராஜாக்கள் ஏரோது மாதிரி, அங்க சாதாரண ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும்னு கத்துனாங்க. அந்த வழியில போறவங்கள விடாம அவர் அவமானப்படுத்தினாங்க. அது தவிர்த்து அந்த சமுதாயத்திலேயே மோசமான பாவிகள் திருடருங்க அவரோடு சிலுவையில் அறையப்பட்டாங்க. அவரும் சேர்ந்து அவரை வயது அவரை அவமானப்படுத்தினாங்க. எல்லா மனிதர்களாலையும் அவர் பாடுபட்டார். என்ன பாட இயேசு அனுபவித்தார்! அவர் முழு சரீரமும் முழு ஆபீஸஸும் எல்லா மனிதர்களாலையும் தான் பாட அனுபவித்த தேவன், அதிசயத்தில் அதிசயம், இது வரைக்கும் தன்னுடைய பாட வெளிப்படுத்தும்படிக்கு ஒரு முறையிடும் ஒரு செயலை, முறையீடாக ஒரு வார்த்தையும் வரல. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் செய்யறதுல கடவுள் அவருக்கு ஒரு காரியத்தை செய்ய போறாரு. தாங்க முடியாத மிகவும் பரிதாக விதத்துல கண்ணெல்லாம் கலங்கி முகெல்லாம் கலங்கி அழுது கதற போறார். அதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுவரைக்கும் மனுஷருங்க அவருக்கு என்ன செஞ்சாங்கன்றத பார்க்கிறோம். மனுஷர்கள் செய்யக்கூடாத, இதுக்கு மேல செய்யறதுக்கு ஒன்றும் இல்லாத கொடுமையை செய்து முடித்து அவர் சிலுவையில் தொங்கும் போது கடவுள் வந்து கடவுள் செய்யக்கூடாத கொடுமையை அவருக்கு செய்யறத நாம் பார்க்க போறோம். இதை முழுமையா நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒரு விதத்துல அந்த இருள்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஜன்னலை திறந்து நமக்கு ஒரு காட்சி காட்டுற மாதிரி அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்றது அவருடைய கைவிடுதலின் கூக்குரல். அவருடைய கைவிடுதலின் ஒரு கூக்குரல். பரிசுத்தாவிதா இதனோட புது விதத்தில் நம்மளை இதனோட ஆழத்தை புரிந்துக்க நமக்கு உதவி செய்யணும். மூணு தலைப்பில் இந்த ரெண்டு வசனங்களை புரிஞ்சுக்க பார்ப்போம். அந்த கைவிடுதல், இயேசு கிறிஸ்து கைவிடுதல் போது நமக்கு இருந்த வெளிப்படையான சூழ்நிலை என்ன? கைவிடும் போது இருந்த வெளிப்படையான சூழ்நிலை இல்லைங்களா, வெளிப்படையான சூழ்நிலை முதலாவது. ரெண்டாவது, அந்த கைவிடும் போது அவர் வாயிலிருந்து வந்த வாய்மொழி என்ன? மூன்றாவதாக, அந்த கைவிட்டதற்கு வேத விளக்கம். இது மூணு பார்க்க போறோம். முதலாவது, அந்த கைவிடும் போது இருந்த வெளிப்பிரகாரமான காணக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, என்ன சூழ்நிலையில் அவர் கைவிடப்பட்டார், அதை நம்ம பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். மத்தேயு நம்மளை அந்த குல்கத்தால மலையில் நம்மளை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தும்படிக்கு அந்த சுற்றில என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறார். அவர் சிலுவைக்கு நேராக அங்கேயே அந்த போர் சேவர்கள் அவரை நிர்வாணமாக சிலுவையில் அரைஞ்சி அவருடைய துணியை சீட்டு போட்டு பங்கிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய தலை மேலே பார்த்தோன்னா ஒரு போர்டு இருக்குது, இதுதான் இயேசு யூதர்களுடைய ராஜான்னு. அவருடைய ரைட்டில் லெஃப்டில் பார்த்தோன்னா ரெண்டு திருடர்கள் அறையப்பட்டிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் கவர் பண்ணுறாரு மத்தேயு. அவரை சுற்றி அந்த நாலு கூட்டமும் அவரை கேலி அவமானம் இழிவுபடுத்துறத நாம் பார்க்குறோம். அவர் 9 மணிக்கு காலையில் சிலுவையில் அறையப்பட்டார். இப்போ 12 மணி பாருங்களேன், 3 hours அவர் சிலுவையில் தொங்கின பிறகு 12 மணி மத்தியான நேரத்தில் என்ன ஆச்சுன்னு 45வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அதாவது 12 மணி மத்தியானத்திலிருந்து 3 மணி வரைக்கும் சாயங்காலம் ஒரு காரியம் நடந்தது. இதுதான் அவருடைய கைவிடுதலின் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம என்ன பார்க்கிறோம், என்ன மாதிரி காட்சியை பார்க்கிறோம் அவர் கைவிடும் போதுன்னா, பூமி எங்கும் அந்தகாரம் 3 மணி நேரம் சூழ்ந்தது. யோசிச்சு பாருங்க, எந்த நேரத்தில்? 12 மணி, இன்னும் 12 மணி ஆகலை, 10 கால். 12 மணிக்கு சூரியன் எப்படி இருக்கும்? தன்னுடைய உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கும். உச்சக்கட்ட பிரகாசமும் உச்சக்கட்ட உஷ்ணமும் அப்போதான், என்ன சம்மர் வரப்போகுது, அப்போ போய் சூரியனை பாருங்க எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பட்ட பகல் என்ற நேரத்தில் பூமி எங்கும் பெரிய அந்தகாரம் வந்ததாக இந்த வசனம் சொல்லுது. அங்கிருந்த எல்லோருமே எவ்வளோதான் கேர்லெஸ்ஸாக இருக்கலாம், எவ்வளோ தான் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கலாம், என்னென்னவோ ஒரு கடின இதயத்தோடு இருக்கலாம், திடீர்னு ஒரு அந்தகாரம் அங்கே வந்தது. பயங்கரமான அந்தகாரம், ஒரு ஒரு அபூர்வ அந்தகாரம். 3 மணி நேரம், 12 மணிக்கு முழு மேகமே மிக வானமே இருளாயிருச்சு. ஒருத்தர் சொல்றாரு, 1000 நடுராத்திரி வந்த மாதிரி ஒரு அந்தகாரம். எப்படி இருக்கும், உணரக்கூடிய ஒரு அந்தகாரம். இது எவ்வளவு பரவலா இருந்துச்சுன்னா, வெறும் கொல்கத்தா மலை மேல மாத்திரம் வந்துச்சா இல்ல எருசலேம் மாத்திரம் வந்துச்சா? அந்த வசனம் என்ன சொல்லுது? பூமி எங்கும். இங்கிலீஷில், தமிழில், இங்கிலீஷை தப்பாக பூமி தமிழில் கரெக்டாக போட்டிருக்காங்க. உலகம் முழுவதுமாக ஒரு அந்தகாரம் பரவலாக வந்தது. என்ன இது பண்ணுச்சு? இது ஒரு இயற்கையான செயலே கிடையாது. இயற்கை ஏதோ ஒரு மேகம் வந்து மூடினதில்லை, ஏன்னா பூமி எங்கும் வந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து முழு உலகமே வந்திருக்கிறது. நமக்கு தெரியும், ஒரு இடத்துல பகலாக இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருளாக இருக்கும் இல்லைங்களா, உலகம் அப்படித்தான் இருக்கும். அந்த பகலாக இருக்கிற உலகம் எங்கும் அந்த அந்தகாரம் வந்தது. இது வந்து ஒரு சூரிய கிரகணம்னு இருக்க முடியாது. அது ஏன்னா அந்த பஸ்கா பண்டிகை வந்து ஒரு முழு நிலா ஃபுல் மூனில் தான் கொண்டாடுவாங்க. முழு நிலா காலத்தில் சூரியன் ஒரு பக்கம், சந்திரன் நேர் விரோதமாக இருப்பாங்க. சூரிய கிரகணம் எப்போ வருது? ரெண்டும் ஒன்றா சந்திக்கும் போது தான். அது சில நிமிஷங்க தான், ஆனால் இது 3 மணி நேரம் வந்தது. அதனால் இது எந்த விதத்துலேயும் ஒரு இயற்கையான ஒரு செயலே அல்ல. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு, இது ஒரு அபூர்வ அந்தகாரம். லூக்கா என்ன சொல்கிறாரு? ஏதோ ஒன்று சூரியனை மறைச்சிக்கிட்டது இல்லைப்பா, சூரியனே தன் ஒளியை தர நிற்க வச்சிருச்சு. சூரியனே அந்தகாரம் பட்டு விட்டான். யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு ஒருத்தருமே எதிர்பார்க்கல, ஒரு நிமிஷம் ஃபுல்லாக பிரைட்டாக இருந்துச்சு, டக்குன்னு லைட் ஆஃப் பண்ண மாதிரி டக்குன்னு இருட்டாக போச்சு. சில நேரங்களில் இருட்டாக போகும்போது மெதுவாக மேகங்கள் வந்து வந்து தான் குறையும். இது ஒரு செகண்டில் அந்தகாரம் பட்டுருச்சு. எப்படி இருக்கும் திடீர்னு இப்போ அந்தகாரம் பட்டுருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஒரு உடம்பே சிலுக்கிற மாதிரி பகல் அந்தகாரம், ஒருத்தரும் அசையலை. ஒரு வேளை யாராவது அவர் கிண்டல் பண்ணோன்னு ஏதாவது ஒரு வார்த்தை நீ இருப்பாங்க, டக்குன்னு அந்தகாரம் வந்துருச்சு, அதோடு நிறுத்திட்டாங்க. ஒன்றும் பேசவே முடியல, ஒருத்தர் ஒருத்தர் யாரும் பேச முடியல. அந்த மண்ட ஓடு மலை நிறைந்து அந்தகாரம், ஏதோ ஒரு வினோதமாக நடக்கிறது அங்க. அந்த அந்தகாரத்தில் ஏதோ ஒரு வல்லமை வந்து உலகத்தையே ஆட்கொண்டு ஒரு அதிசயமான ஒரு காரியம், பயங்கரமான ஒரு காரியம் அங்க நடக்கிறது. வரலாறும் நமக்கு சொல்லுது, ரோமர் வரலாற்றில் அவங்க ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா இது ஒரு அபூர்வ அந்தகாரம் வந்துச்சுன்னு அவங்களே எழுதி வச்சுருக்காங்க. பிலாத்து வந்து தன்னுடைய ராயன் திபேரியஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதும்போது பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் எழுதுறாரு, உங்களுக்கு பூமி எங்கே வந்த அந்தகாரத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு எழுதுறார். அது ரெக்கார்டாக இருக்குது. அதனால் இது எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு அற்புதமான அந்தகாரம், வரலாற்றுன்னு அந்தகாரம். கடவுள் எப்படி யோசுவா காலத்தில் அந்த சூரியனை நிறுத்தினாரோ, இங்கே அந்த சூரியனை ஆஃப் பண்ணி விட்டுட்டார். ஒரு அற்புதமான கடவுளுடைய ஒரு செயல். எந்த நட்சத்திரம் எந்த சந்திரனுடைய வெளிச்சம் இல்லாத ஆயிரம் நடுராத்திரி வந்த ஒரு அந்தகாரம், அதுதான் கைவிடப்பட்ட வெளிப்படையான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம், வெறும் அந்தகாரம். இப்போ அடுத்ததாக கைவிடப்பட்ட வாய் மொழிகள் என்ன, என்ன வார்த்தைகள் வந்துச்சு? மூணு விஷயம் அந்த 46வது வசனம் சொல்லுது. அது எப்போ வந்துச்சு, அந்த வாய்மொழிகள் எப்படி வந்துச்சு, என்ன வார்த்தைகள் வந்துச்சு பாருங்களேன். எப்போ வந்துச்சு? 9:00 அதாவது 3 மணிக்கு. அந்த 3 மணி இருள் முடிகிற தருவாயில், அது முடிகிற 12 மணிக்கு இருள் ஆரம்பிச்சிச்சு, இது 3 மணி ஆயிடுச்சு, 3 மணி வரைக்கும் அந்த இருள் இருந்துச்சு. அந்த இருள் முடிகிற நேரத்தில், 9:00 அந்த இருள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் எப்படி அந்த வார்த்தை வந்துச்சு? அதற்கு என்னை கைவிட்டு என்று மணி நேரத்தில் இயேசு மிகுந்த சத்தமிட்டு, பாருங்களேன் தமிழ்ல அப்படி இப்படி இருக்கு, மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். எப்போ வந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்னா, மிகுந்த ஒரு முணுமுணுத்துக்கிட்டு வரல, ஒரு ஸ்பீச்சா வரல, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒண்டி கேட்கும்படிக்கு அந்த வார்த்தை அழுதுகிட்டு, கிரைடு, முகெல்லாம் வாடி போய் கண்ணெல்லாம் தண்ணி ஒழுகுது, பொல பொல பொலாம் தண்ணி ஒழுகுது, அழுதுகிட்டு. அந்த அழுகையில் ஒரு சத்தம், அந்த சத்தம்ன்ற இது வந்து மெகான்ற ஒரு வார்த்தை, மெகாஃபோன்ன்ற இல்லைங்களா, ஒரு பெரிய ஸ்பீக்கர் வச்சு ஊரெல்லாம் கேட்கும்படிக்கு ஒரு மெகாஃபோன், அந்த மாதிரி ஒரு சத்தம், மிகுந்த சத்தம் விட்டு, பயங்கரமாக சத்தம் விட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் தொங்கிட்டு இருக்கிறார். இப்போவே மிகுந்த சத்தம் விட்டு நம்ம சத்தம் போடணும்னா நம்ம லங்ஸ்லாம் காற்றை நிரப்பிக்கிட்டு வயிற்றில் இருக்கிற பலம்லாம் எடுத்துக்கிட்டு மிகுந்த சத்தம் போடணும் நம்ம, அது எவ்வளோ முயற்சி எடுக்கணும், முழு பலத்தோடு போடணும். அவர் அங்கே சிலுவையில் தொங்கிக்கிட்டு அப்படி போடுறார், அப்படி கத்தவே முடியாது எந்த மனுஷனும் சிலுவையில், மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும்போது இவர் என்ன இப்படி கத்துறாரு, மெகா சத்தத்தோடு கத்துகிறார். என்ன கத்துறாரு? ஏலி ஏலி லாமா சபக்தனி, அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தைகள் ஆழம் நித்தியம்தான் நமக்கு விளக்க முடியும், நித்தியமெல்லாம் தேவை இந்த வார்த்தைகளுடைய ஆழத்தை விளக்கிறதுக்கு, நித்தியமெல்லாம் தேவை, நித்தியமெல்லாம் தேவை இந்த வார்த்தைகள். ஏன்னா வேதத்திலேயே மிக முக்கியமான மிக மர்மமான கிறிஸ்து பேசின வார்த்தைகள் இவைகளே. எல்லையற்ற இறையில் உலகம் இதில் இருக்கு, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பாவிகள் மாதிரி முடிவில்லாத ஆறுதல் இந்த வார்த்தைகளில் இருக்கு, எல்லையில்லாத ரட்சிப்பின் நம்பிக்கை இந்த வார்த்தைகளில் இருக்கு, மிகவும் கம்பீரமான ஒரு செய்தி இந்த உலகத்துக்கு இருக்கு இந்த வார்த்தையில், மனம் மாறாத உங்களுக்கு இருக்கு இந்த வார்த்தையில. எஃப்எஃப் ப்ரூஸ் என்றவர் ஒரு புக் எழுதி இருக்கிறாரு, கிறிஸ்துவுடைய 70 கடினமான வார்த்தைகள். 70 வார்த்தைகள். அவர் பேசுனதுல 70 கடினமானது. கடைசியில் ஒரு எழுதியிருக்கிறார், இதைத்தான் எழுதியிருக்கிறார். அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, கிறிஸ்து பேசின வார்த்தைகள்லேயே இதுதான் மிகவும் கடினமான வார்த்தைகள். எல்லா வேத வல்லுநர்களும் இதைத்தான் சொல்றத நாம் பார்க்கிறோம். ஒரு வாட்டி இந்த வார்த்தைகள் ஒன்றும் கஷ்டம் இல்லை, இது போட்டிருக்குது, இந்த தேவனே என் தேவனே என்னையன் கைவிட்டீர், ஒரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு என்னங்க அர்த்தம், அது என்ன ஆழங்க, அதுக்கு யார் சொல்ல முடியும்? சொல்லப்படுது மார்ட்டின் லூத்தர், பெரிய சீர்திருத்தவாதி, ஒரு நாள் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் உட்காந்தாராம். 10 மணி நேரம் உட்காந்து பார்த்துக்கிட்டே, பல மணி நேரம் இதை உத்து பார்த்துக்கிட்டே, அவர் அசையலை, ஒன்றும் பேசலை, ஒன்றுமே எழுதலை, பார்த்துக்கிட்டே இருந்தாராம். 3 மணி நேரம் பார்த்து முடிச்சு எழுந்து சேரை தூக்கி போட்டு அவர் கையை மேலே விரித்து, தேவன் தேவனை கைவிட்டாரா, எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். ஒரு விதத்தில் பார்த்தா நானும் அப்படித்தான் செய்யலான்னு இருக்கு. சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாமான்னு. என் பிரச்சனை எப்போ பார், பிரசங்கத்தில் என்னன்னா நேரம் ரொம்ப கொஞ்சம் சொல்றதுக்கு நிறைய வச்சிருப்பேன் இல்லைங்களா, உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, முடிக்கவே மாட்டேன்றாரேன்னு கஷ்டப்படுவீங்க நீங்க. உங்க பொறுமைக்கு நன்றி. ரொம்ப நேரம் ரொம்ப கொஞ்சம், இன்னைக்கு வந்து நேரம் ரொம்ப இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு தான் ஒன்றும் இல்லை, சொல்றதுக்கு தான் ஒன்றும் இல்லை, என்ன சொல்ல முடியும்? இது மார்ட்டின் லூத்தரே போயிட்டாரு, என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுகிறேன், நான் சொல்வதும் ஒரு துளி கூட இல்லை. இது ஒரு துளியெல்லாம் கூட சொல்லக்கூடாது, துளி கூட இல்லை. இதை நாம் பார்க்கலாம். கிறிஸ்து அவர் சிலுவையில் 7 வார்த்தைகளை சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது, இவர்கள் செய்கிறது தாங்கள் என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அவர் சொன்ன 2வது வார்த்தை, அவருடைய தாயை பார்த்து ஆறுதல் படுத்தி அந்த யோவான் சீஷனை தாயை பார்த்து கொள்ளும்படிக்கு சொன்ன வார்த்தை. 3வதாக, தன் வலது பாரத்தில் இருக்கிற கல்லனை பார்த்து இன்று என்னோடு நீ பரதேசியில் இருப்பாயின்னு அது சொல்லி முடிச்சு 3 மணி நேரம் இருள். இருளுக்கு அப்புறம் வந்த 4வது வார்த்தை தான் இது. இந்த வார்த்தை எவ்வளோ வலுமையானது, அர்த்தமுள்ளது, உணர்வு பூர்வமானது, உணர்ச்சிகள் ஆழமான, ஒரு மனிதனும் உணரக்கூடாத உணர்ச்சி வல்லம் இதில் இருக்குன்னா, இது எழுதின எல்லா சுவிசேஷங்கள் மத்தேயு மார்க் லூக் எல்லாருமே மூல மொழியில தான் இதை எழுதியிருக்கிறாங்க. பாருங்களேன், யாருமே அதை மூலமொழி ஏலி ஏலி லாமா சபக்தனி, இது வந்து பொறுமையை அற்று போய் அவிவிசுவாசத்தில் சொன்ன வார்த்தைகளாக நாம் நினைக்கவே கூடாது. இது ஒரு உணர்ச்சியில் உண்மையான அனுபவத்தை அனுபவிக்கும் போது தாங்க முடியாத உணர்ச்சியின் வெளிப்பாடில் வெடிப்பில் வந்த வார்த்தைகள். பாருங்களேன், தன் கைவிட்ட நிலையிலையும் நீங்கள் தான் என் தேவன் என்ற விசுவாசத்துக்கு உயர்ந்த ஒரு வார்த்தைகள். என் தேவன், என் தேவன், உங்கள் மேலேயே நான் எப்பொழுதும் சார்ந்திருந்த, உமக்கு பிரியமாக இருந்த, உமக்காகவும் உமக்குள்ளேயும் உம்மோடு நான் வாழ்ந்திருந்த எனக்குள்ள என்னை கைவிடும்படிக்கு என்ன, ஏன்? அந்த காரணம் தான் கேட்கப்படுற அந்த கேள்வியுடைய மையமே ஏன், வை, ஏன் என்னை கைவிட்டீர்? இங்கிலீஷ் ஒரு வார்த்தை இருக்கு, காட் ஃபுட்சேக்கன், சரிங்களா? உங்களுக்கு கடவுள் கைவிட்ட நிலம் பாயுது. காட் ஃபோர்சேக்கன் பிளேஸ்னா அங்கே ஒரு தண்ணி இருக்காது, ஒரு இடம் இருக்காது, ஒரு மிருகம் மனுஷன் வாழ்ற முடியவே காட் ஃபோர்சேக்கன் பிளேஸ்ன்னுவாங்க. ஒன்றுமே அங்கே இருக்காது அந்த மாதிரி. அதெல்லாம் அப்படி உலகத்தில் என்னமே கிடையாது, கடவுள் கைவிட்ட இடமே கிடையாது. ஆனால் கடவுள் கைவிட்ட ஒரே ஒரு நபர் இவரை பார்க்குறோம். உண்மையாகவே கிறிஸ்து காட் ஃபோர்சேக்கன் ஆயிட்டார். ஏன் என்னை விட்டு கைவிட்டீங்க, என்னை மறுத்து மறுதளித்து என்னை ஏன் விட்டு போனீங்க? இந்த வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வருது. ஆகவே வெளிப்பிரகாரம், கைவிட்டதனுடைய வெளிப்பிரகாரமான சூழ்நிலையை பார்க்கிறோம். முழு உலகம் முழுவதுமா அந்தகாரம், அந்த வாயின் மொழிகளை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, இது ரெண்டும் என்ன சொல்லுதுன்ற வேத விளக்கத்தை நாம் பார்ப்போம். ஒரு பகுதி மர்மமாக இருந்துச்சு, ஒரு பகுதி நமக்கு ஒன்றும் புரியலன்னா நம்ம என்ன செய்யணும், பைபிளை மூடி வச்சுட்டு தூங்கிடணும். அதானே நம்ம செய்யறது, நீங்கள் அதானே செய்யறது. என்ன செய்யணும், அந்த பகுதியை பற்றி வேற எங்கேயாவது பைபிளில் ஏதாவது சொல்லுதான்னு பார்த்தா நமக்கு அந்த பகுதிக்கு வெளிச்சம் கிடைக்கும் இல்லைங்களா. அதை தான் நாம் பார்க்கலாம் இந்த நேரத்தில். இது மர்மமான பகுதி, இதனோட ஒரு துளி அர்த்தமாவது மற்ற அனாலஜி ஆஃப் ஸ்கிரிப்சர்னு வாங்க ஒரு பகுதி நம்ம புரியலாம், அதில் மற்ற பகுதியில் இருந்து பார்த்து அது என்ன இங்கே நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்குவோம். முதலாவது, ஏன் பூமி எங்கும் அந்தகாரம் வந்துச்சு அப்படின்னா, பைபிளில் அந்தகாரம் எங்கே இருக்குதுன்னு உங்கள் கன்கார்டன்ஸில் எடுத்து பார்த்தா, நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் நமக்கு எங்கே டைம் இருக்குது, படித்து பார்த்தா நமக்கு தெரியும். முழு பைபிளில் ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் அசாதாரணமான ஒரு அற்புதமான அந்தகாரம் வந்துச்சுன்னா, அதுக்கு எப்போவோ அடையாளம் நியாயத்தீர்ப்பின் அடையாளம். நியாயத்தீர்ப்பின் அடையாளம், எகிப்து தேசத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது அவங்களுடைய முதல் பிள்ளைய அழிக்கிறதுக்கு முன்பதாக வந்த 9வது வாதம் என்ன, 3 நாள் எகிப்து முழுவதமாக அந்தகாரம் வந்துச்சு, உணரக்கூடிய அந்தகாரம், தேவன் அவங்கள ஜட்ஜ் பண்ண போறாருன்றதுக்கு ஒரு அடையாளம். இது தீர்க்கதரிசியில நீங்க பல இடங்களில் பார்க்கலாம், பல வசனங்கள், ஐசாயா 5, ஆமோஸ், எரேமியா, ஜெஃபனியா, எங்க பார்த்தாலும் அந்தகாரம்னு வந்தாவே கடவுள் நியாயம் தீர்க்க வருகிறார்னு அர்த்தம். ஆமோஸ் 8லயும், நான் சூரியனை பட்ட மத்தியானத்தில் அவித்து போடுவேன், இதே வார்த்தை வருது உங்களை நியாயம் தீர்க்க வரும்போது. ஏன், நம்ம ஆண்டவரே புதிய ஏற்பாடுல கடைசி நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்பதாக என்ன நடக்கும்னு சொன்னாரு, மத்தேயு 24:29 பார்த்தீங்கன்னா, அந்த நாளின் உபத்திரவங்க முடிந்த பிறகு சூரியன் அந்தகாரப்படும், மனிதகுமாரனின் அடையாளத்தை வானத்தில் பார்ப்பீங்க, அவர் இறங்கி வந்து எல்லோரையும் நியாயம் தீர்ப்பார். அந்தகாரம்னு பைபிளில் வேற எங்க பார்த்தாலும் அற்புதமான அந்தகாரம், அது நியாய தீர்ப்புக்கு அடையாளமா இருக்கிறது. ரெவலேஷன்லயே நம்ம பார்க்கிறோம், அது அந்த மாதிரி அர்த்தம் தான் இருக்கிறது. ஆகவே இங்க அந்தகாரம் ஏன் வந்துச்சு, கடவுள் ஒரு நியாய தீர்ப்பின் செயலை செய்யறதுக்கு இங்க வந்திருக்கிறார். இந்த நாள் உலக ரட்சகருக்கு நியாய தீர்ப்பு வந்த நாள். இவ்வளவு நேரம் மனிதர்களால் நியாயம் தீர்க்க, அந்நியாயமா நியாயம் தீர்க்கப்பட்டு மரண தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் தொங்கப்பட்ட அவர், மனிதர்களுடைய சுப்ரீம் கோர்ட் எல்லாம் அவர் மரணத்துக்கு தாத்துறாருன்னு தொங்க விட்டுட்டாங்க. இந்த அவர் தொங்கும் போது கொல்கத்தாக்கு பரலோகம் சுப்ரீம் கோர்ட் இறங்கி வந்து அவர் அந்த நீதி சபையில் ஆஜர்படுத்தப்பட்டது. அவர் எப்படி ஆஜர்படுத்தப்பட்டார், தனி நபராக ஆஜர்படுத்தப்படவில்லை, அவர் நம்மளுடைய பிரதிநிதியாக ஆஜர்படுத்தப்பட்டார், நம்மளுடைய பாவங்களை சுமந்தவராக, சின் பேரர், இம்பியூட்டட் சின்னுவாங்க, நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை எல்லோரும் தேவன் அவர் மேல் விழப்பண்ணி அவருடைய நீதி சபையில் அந்த கொல்கத்தா மலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு அங்க நியாய தீர்ப்பு நடந்தது. அந்த தேவனுடைய தெய்வீகமான சுமத்துதல் என்ற ஒரு வார்த்தை, நம்மளுடைய பாவத்து குறித்த குற்றங்கள், பாவத்து குறித்த தண்டனைகளை எல்லாமே அவர் மேல் சுமத்தி அவர் குற்றவாளியாக அங்க நிறுத்தப்படும் போது தேவன் நம்மளுடைய இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். கடவுள் அங்க இயேசுவை தன்னுடைய குமாரனை பார்க்கல, முரளியை பார்த்தார், ராபர்ட்டை பார்த்தார், இலியாசை பார்த்தார். அங்கே நம்மளுடைய அடையாளத்தையும் நம்மளுடைய பாவங்களையும் பார்த்து நம்முடைய முற்றிலுமான சீர்கேடான நிலையை அங்கே இயேசுக்குள் பார்த்தார். பரிசுத்த தேவன், அவர் வளைக்க முடியாத நீதி உள்ளவர், அவர் பட்சிக்கிற பரிசுத்தம் உள்ளவர். அவர் என்ன சொன்னார், அந்த சபையில் இவர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு தன் பாவங்கள்னால இல்லை, தன்னுடைய மக்களுடைய பாவங்கள் சுமத்தப்பட்டதுனால் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு எல்லா தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய மக்களுடைய பாவங்களுடைய குற்றத்தையும் உக்கிரத்தையும் ஒன்றுபடுத்தி அவர் மேல் ஊத்தப்பட்டு கலப்படம் இல்லாமல், கொஞ்சம் கூட அதில் இறக்கமோ தயவோ இல்லை, குறைக்காம முற்றிலுமான தண்டனையை ஒன்றுபடுத்தி அவர் மேல் ஊத்தப்படுவதற்கு அவர் அந்த நாளில் நியாயம் தீர்க்கப்பட்டார். அந்த இருள் அதை தான் நமக்கு காட்டுகிறது. இயேசு இவ்வளோ நேரம் மௌனமா இருந்த அவர், உள்ளுக்குள்ளேயே அந்த வியாகுலத்தை அனுபவித்த அவர், அந்த 3 நேரம் முடிக்கும் போது அந்த உச்சக்கட்ட வியாகுலத்துக்கு வரும்போது நரகத்தின் ஆழத்திலிருந்து கத்துறார், மிகுந்த சத்தத்தோடு, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும், நம்மளா யூகம் பண்ணிக்கிறதா, இல்லை முழு பழையற்பாடே நமக்கு சொல்லிக் கொடுக்குது. முழு பழையற்பாடே நம்ம இப்போ பார்த்தோன்னா, இயேசு அந்த அந்தகாரத்தில் அப்படி அனுபவிச்சாருன்னு நான் சொன்னால் அவர் கடவுளுடைய கோபாக்கினியை குடித்தார். எதை வச்சு சொல்கிறோம், ஏன்னா மத்தேயு சூழ்நிலையை பார்ப்போம், கடந்த அதிகாரத்தில் அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு மிகுந்த வியாகுலப்பட்டு கெத்செமனில் ரத்த வேர்வு சிந்தினார். எதுக்காக? கையில் ஆணி குத்திருவாங்க வலிக்கோனா? எத்தனையோ பேர் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு பேதுரு தலகையில் அடிங்கன்னு சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சிலுவையில் அனுபவிச்சாரு. இவர் ஏன் அவ்வளோ பயப்படுறார்? எதுக்கு பயந்தார் தெரியுமா? போய் ஜெபம் பண்ணி என்ன சொன்னார் அவர்? பிதாவே, கூடுமானால் இந்த ஆணி நீங்கட்டோன்னு இல்லை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். என்ன பாத்திரம் அது? உங்களோட பாவமும் என்னுடைய பாவத்துக்கு உரித்த தேவ கோபாக்கினை ஒரு பாத்திரத்தில் கொடுத்து அவர் குடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த சிலுவையில். அந்த தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த சிலுவையில். முற்றிலுமாக குறை ஒரு துளி வைக்காமல் முடித்து தீர்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக கதர்னார் இல்லைங்களா? ஆனால் அதுக்கு பலத்தை கொடுத்து அந்த பாத்திரத்தை அவர் குடிக்கணும்னதுனால அதைத்தான் அங்கே குடித்தாருன்றத அந்த பகுதியை வைத்து அந்த பாத்திரத்தின் கடைசி ட்ரக்ஸ்ன்னுவாங்க. சில நேரங்களில் அந்த சில கசாயெல்லாம் குடிச்சோன்னா ஆழத்தில் தான் ரொம்ப கசப்பு இருக்கும். அந்த மாதிரி அதனுடைய உச்ச கட்டத்தை அனுபவிக்கும் போது அவரால் தாங்க முடியாமல் கதர்ன பாத்திரத்தை குடிக்கும் போது அவருக்கு வந்த வியாகுலத்தினால் அவர் கதர்ன கதறல்லது. மூணு மணி நேரம் இருள ஆண்டவர் என்ன பண்ணார்? இன்னொரு பகுதியை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. அந்த இருளில் என்ன நடந்துச்சுன்னு மற்ற பகுதியை பார்த்து நாம் புரிஞ்சுக்க பார்க்குறோம்.
அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
ஒரு பாவமும் அறியாத அவர், தான் பாவம் சின்ன பாவமோ பெரிய பாவமோ இருதயத்திலேயோ வார்த்தையிலேயோ செயல்லையோ அனுபவபூர்வமாக எந்த அளவுக்கு அவர் பாவம் செய்யலையா, பாவம்னா தெரியவே தெரியாது அவருக்கு. நமக்கு பாவத்தை விட்டா ஒன்றும் தெரியாது. அவருக்கு பாவம்னா தெரியவே தெரியாதான். ஒரு ஆக்டிவ் சின்னு மாத்திரம் இல்லை, தேவனுடைய கற்பனையை மீறுறது மாத்திரம் இல்லை, ஒரு பாசிவ் சின்னு கூட தேவனுடைய கற்பனையை கடமையை செய்யாதது கூட அவருக்கு தெரியாது. முழு உள்ளத்தோடு தேவனை நேசித்து எல்லா கற்பனையை கீழ்ப்படிந்து பாவம் செய்யாதவர். கடவுளுடைய பிரமாணத்தை முற்றிலுமாக எந்த அளவுக்கு நிறைவேற்றினார்னா பாவம்னா தெரியாதான் அவருக்கு. அவர் அங்க இருள தொங்கிட்டு இருக்கும் போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்ஸ்பர் நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு? தேவன் என்ன பண்ணாரா? அவரை பாவமாக்கினார். பாவம் அறியாத அவரை எப்படிங்க பாவமாக்கினார்? உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் தன்னுடைய மக்களுடைய பாவங்களையும் எல்லாத்தையும் டிவைன் இம்பியூட்டேஷன், தெய்வீக சுமத்துதல் மூலமா அவர் மேல் சுமந்தார். எந்த அளவுக்கு அவர் மேல் சுமந்தார்னா அவரையே பாவத்தின் சின்னமாக தான் பாவமாகி போயிட்டார். அவரை பாவமாக்கினார். அது உண்மையா நடந்தது? அது உண்மையா நடந்தது. அவர் பாவமாகி எந்த விதத்தில் பாவமானார்? எதற்காக பாவமாக்கப்பட்டார்? நாம் அவருடைய தேவனுடைய நீதி ஆகும்படி. பாருங்களேன், இதான் ஒரு டிரான்சாக்ஷன். அவரை நம்மள மாதிரி ட்ரீட் பண்ணி அவர் போய் நம்ம பாவங்கள்லாம் செஞ்ச மாதிரி அவருக்கு நம்மளுடைய பாவத்தையும் குற்றத்தையும் எல்லாம் தூக்கி போட்டு அவருடைய நீதியை நம்மேல் சுமத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவர் ஒரு விதத்திலையும் தன்னுடைய உள்ளத்தில் தீட்டுப்படாமல் அவர் மேலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அதனால் அவர் பாவமானார். அதான் நடந்தது. இது பாருங்களேன், 1 கொரிந்தியர். அந்த நீதியை நம்மேல் சுமத்தி நம்மளை மீட்கணும் என்றது எங்கே நடந்துச்சு? இது சிலுவையில் தான் நடந்துச்சு. கலாத்தியர் 3:3 நமக்கு தெரியும், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை நீக்குவதற்காக தேவன் அவரை சாபமாக்கினார். சாபமாக்கினார். ஆகவே அவர் பாவமாய் சாபமாய் தொங்கும் போது கடவுளுக்கு எப்படி இருக்கும்? கடவுள் பரிசுத்த எந்த அளவுக்கு அவருடைய கண்களே சுத்தமானது, ஆபக்கு 1:11-13 சொல்லுதுன்னா அவர் தீமையை காணக்கூட மாட்டார், பார்க்க கூட முடியாது. பியூரர் டு பிஹோல்ட் ஈவில். அதனால கடவுள் பட்சிக்கிற பரிசுத்தமுள்ள தேவன், அவர் தன்னுடைய குமாரனாயிருந்தாலும் பாவத்தை அவருக்கு எந்த அளவுக்கு ஒம்பாதுன்னா அந்த குமாரனையும் கைவிட்டு முற்றிலுமாக அவர் தன்னுடைய பிரசன்னத்தை ஆறுதலை கிருபைய எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அவர் கைவிட்டுட்டு போயிட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் அவருடைய மனித ஆத்மாவையும் முற்றிலுமாக ஒரு பாவியை நரகத்தில் கைவிடுற மாதிரி ஆண்டவர் அன்னைக்கு கைவிட்டார். நமக்கு வர கேள்வி, இயேசுக்கு தெரியாதா ஏன் கடவுள் என்னை கைவிடுறாருன்னு? ஏன் அவர் கதர்னோ என் தேவனே என் தேவனேன்னு? இந்த கதறல் வந்து இது தியாலஜிக்கலாக நம்ம புரிஞ்சுக்கிற பதில், அவர் பட்ட வியாகுலம் வேதனையின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துது. நேரங்களில் எமோஷ்னலாக பேசும்போது அது ஆராய்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது, என்ன எமோஷன் இது, இது வரைக்கும் ஒன்றும் பேசாதவர். இதுதான் இந்த கிளைமேக்டிக் கலாமிட்டின்னு வாங்க இங்கிலீஷில். இதை விட ஒரு பேரழிவு, 10,000 உலகங்கள் அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் இதை விட ஒரு பேரழிவு அண்ட சராசரத்திலேயே கிடையாது. அப்பேற்பட்ட பேரழிவை கடவுள் இயேசு அன்னைக்கு அனுபவித்தார். உண்மையான மனிதனாக மானிடத்தில் தான் எப்பொழுதும் பிதாவில் சார்ந்து வந்தவர் அவர். நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை, இது கடவுள் கைவிடுறது. இந்த வார்த்தைகள் அவருடைய வியாகுலத்தின் ஆழத்தை நமக்கு எடுத்து காட்டுதுங்க. யோசிச்சு பாருங்க, சர்வ வல்ல அவரே கடவுள், அவரே சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரே அவருடைய உச்சிக்கு வந்துட்டு பிதாவுடைய பிரிதல் வந்து அவருக்கு அவ்வளோ பயங்கரமா அவ்வளோ கொடுமையா இருந்துச்சு. ஏன்னா அவர் எப்பொழுதும் பிதா, ஒரு குழந்தை வந்து தாயின் கர்ப்பத்திலேயே அதை விட்டா வேற ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி, அந்த கர்ப்பத்திலேயே இருக்கிற மாதிரி இவர் பிதாவுடைய பிரசன்னம், பிதாவுடைய ஐக்கியம், அவருக்காகத்தான் வாழ்றது, அவருக்குள்ளத்தான் வாழ்றது, அவருக்காகவே அவர் மூலமாகவே வாழ்ந்துகிட்டு இருந்த அவர் திடீர்னு அருந்து போறத, ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை தொப்புள் கோழியை அறுத்து விட்டா எப்படி கதறும், அந்த மாதிரி அவருக்கு ஆயிருச்சு. அந்த கதறல்ல வருகிற வார்த்தை, தன்னிலை இழந்த ஒரு வார்த்தை, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். யோசிச்சு பாருங்க அவருக்கு எப்படி இருந்திருக்கும். நமக்கெல்லாம் ஒரு வாரில் ஒரு அடி அடிச்சிருந்தா மிகுந்த சத்தத்தோடு கத்தியிருப்போம், நம்ம கத்திருக்க மாட்டோமா, ஒரு அடி போத வாரில் அதெல்லாம் வாங்கிக்கிட்டவர் ஒரு வார்த்தை பேசலையே புலம்புலையே கத்தியிருப்பார். ஆனால் இப்படிலாம் பேசலையே, எத்தனை வாரடி வாங்கி கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது, எவ்வளோ ஆணியில் அடிக்கிறாங்க, காலில் அடிக்கிறாங்க, சிலுவையில் தங்க, அவ்வளோ அவமானம், ஒரு வார்த்தை உடலையே, ஒரு புலம்புதல் முறையீடு இல்லையே, அவ்வளோ தாங்கினவர் இப்போ தாங்க முடியாமல் கண்ணெல்லாம் கலங்கி கத்துறாரு மெகாஃபோன்லனா அது என்னவா இருக்கும் அவருக்கு. அந்த சராசரமே எதிரொலிக்கும்படி வார்த்தை, வேற உலகத்திலேருந்து வருகிற வார்த்தை, எவ்வளவு வலி. ஒருத்தர் சொன்னாரு, ஜான் ஃப்ளேவல், பில்லியன் சிலுவையில் அரைஞ்ச வலியை விட பெருசு இது அவருக்கு. பில்லியன் டைம் சிலுவையில் அரைகிறாங்கன்னு வைங்க, அதை விட பெருசு வலி இவருக்கு அது. அதனால தான் அப்படி கத்துற எப்படி இருக்கும். நம்மளால புரிந்து கொள்ள முடியாத சுவிசேஷ புதிர் யாருமே இதை புரிஞ்சுக்கொள்ள தான் முடியாது. இது அவிசுவாசத்திலேயோ பலவீனத்திலேயோ வந்த ஒரு வார்த்தை இல்லை. பிதாவுடைய அது மாத்திரம் இல்லை, பிதா குமாரன் பரிசுத்தாவின்ற அந்த தெய்வீகமான இணைப்பு அறுந்து போனதுனால இது வந்ததில்லை. அது ஆக்கலை, அவர் மனுஷீக சரீரமும் மனுஷீக ஆவியும் அவர் கைவிடப்பட்டார் இல்லைங்களா. அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். இன்டர்ட்ரினேட்டரியன் ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க, அது மாறலை. கடந்த வாரம் உங்களுக்கு நான் ஃப்ரைடே சொல்லியிருந்தேன், அவர் எந்த அளவுக்கு அவர் பாருங்க, இது யார் சொல்றதுன்னு இருக்கணும், மனிதன் தெய்வம் ரெண்டும் கலந்தவர் அவர் இல்லையா. பூரணமான மானிடமும் பூரணமான தெய்வீகத்தை கொண்டவர் தன்னைத்தானே வெறுமையாக்கினாரா, எந்த அளவுக்கு வெறுமையாக்கினாரு, தான் கடவுள் என்ற தன்னிலமையே மறந்த மாதிரி, தான் கடவுள் என்றதையே கொஞ்சம் கூட பயன்படுத்தாம நமக்காக தன்னை வெறுமையாக்கி நமக்காக வாழ்ந்தார். எப்படி அது வாழ முடியும், தான் செய்தது, தான் பேசினது, தான் வாழ்ந்தது, தான் மூச்சு எல்லாமே என் பிதா, என் பிதா, என் பிதாவில் சார்ந்து தான் நான் செய்கிறேன். பரிபூர்ண சிருஷ்டியாக அவர் வாழ்ந்தார். அவருக்கு சர்வ கடவுளுக்கு ஒப்பான குணங்கள் அவருக்கு இருக்கு, ஆனால் எதையுமே அவர் பயன்படுத்தலை. யோசிச்சு பாருங்களேன், ஏன் அப்படி வாழ்ந்தா தான் உங்களுக்கும் எனக்கும் மனுஷனாக வாழ்ந்து ஒரு நீதியை சம்பாதிக்க முடியும். ஏன்னா கடவுளுடைய படைப்பின் பரிபூர்ணமே என்ன, அது தேவனை சார்ந்து தேவனுக்காக தேவனுடைய மகிமைக்காக வாழ்வது தான். அவர் அப்படித்தான் வாழ்ந்தார் இல்லைங்களா. நம் வீழ்ச்சி அடைந்த குணம் நமக்கு என்ன, நம்ம சுயத்துக்காக வாழ்ந்து சுயபலத்தில் வாழ்றது தான் நம்ம பாவ நிலைமை. ஆனால் அவர் அப்படி வாழ்ந்தா பரிபூர்ண வாழ்க்கை வாழ முடியாது. நமக்காக அப்படி வாழ்ந்தவர் ஒரு விதத்திலையும் பிதாவுக்காக, பிதாவின் மூலமாக பிதாவுக்காகவே வாழ்ந்தவர். அவருக்கு யோசிச்சு பாருங்க இந்த நேரத்தில் எப்படி இருக்கும். அவர் அந்த நிலைமையில் தொங்குறாரு, பலவீன நிலையில் உச்ச கட்டத்துக்கு வந்துட்டார். அப்பவும் தன்னுடைய தெய்வீகத்தை பயன்படுத்தி, நானும் தெய்வம் தானே, சர்வ வல்லமை தானே, நோ அப்பவும் பிதா மேலே சார்ந்திருக்கிறார். எனக்கு உதவி செய்யாமல் என்னை ஏன் கைவிட்டீர்னு சங்கீதம் 22 கத்துற அப்பவும் அவர் மேலே தான் சார்ந்த. என்ன அதிசயம், நீங்களும் கடவுள் தானே, நீங்களும் அங்கேயும் நம்மளுடைய சார்பை எடுத்துக்கிட்டா, நம்மளுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு பிதா கிட்ட கெஞ்சுறார், என்னை ஏன் கைவிட்டீங்க? எந்த நேரம் யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் அவருக்கு பிதாவுடைய முழு பலமும் ஆதரவும் தேவையோ அந்த நேரத்தில் போய் கைவிட்டுட்டாரே. இவ்வோ இத்தே பெரிய பாவலோட எப்படிங்க அவர் சுமப்பாரு, எதுல சுமப்பாரு? அதுதான் மீட்பின் டிசைனுடைய அதிசயமே, மீட்பின் அமைப்புடைய ஞானமே அதுதான். அதனால தான் அவர் தேவ மனிதன். அவர் மனுஷனா மாத்திரம் இருந்தா பில்லியன் கணக்கில் செதறி இருப்பாரு, ஆனால் அவர் வெறும் மனுஷன் இல்லையே. அந்த மனுஷி இயேசு கிறிஸ்துவுடைய மனுஷீக சரீரமும் ஆத்மாவும் அவருடைய தெய்வீகமான பலிபீடத்தின் மேலே இருந்ததுனால தான் அந்த முழு கோபாக்கினை அவர் உறிஞ்சி அனுபவித்து வர முடிஞ்சிச்சு. அதனால தான் அவர் வெறும் மனுஷனாக இருந்தால் பத்தாது, அவர் தெய்வமாகவும் மனுஷனாக இருந்தால் தான் இந்த பணி. கடவுள் கைவிட்ட போதும், இவ்வளோ நேரத்தில் இந்த நேரத்தில் போய் கடவுள் கைவிட்ட போதும், எப்படி தாங்கி வந்தார்? ஏன்னா அவர் தெய்வீகமும் மனுஷீகமும் கொண்ட காட் மேன். என்ன ஒரு அதிசயம்! ஏன் இந்த கேள்வி? என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? உங்ககிட்ட போன வாரம் ஜபத்தில் வேண்டி கொண்ட இதுதான் உச்சக்கட்டை இயேசு கிறிஸ்துவுடைய பாடு. நம்ம பாடுகளை நினைக்கணும், என் பாடுகளை நினைச்சு பாருங்க என்றார் இல்லையா? உங்களை என்னையும் மீட்பதற்காக அவர் அனுபவித்த மிக உச்சக்கட்ட பாடுனா இந்த இந்த கேள்வி தான். இந்த கேள்வி தான் அவருடைய மிகுந்த சத்தத்தோடு அழுது அவர் சொன்ன வார்த்தைகள். இதுதான் அவர் இறக்கும் போது நம்முடைய மீட்பின் பரிகாரத்தை செய்யும் போது அவர் மனதெல்லாம் நிரப்பியிருந்த கேள்வி. இதை சாதாரணமாக என்னாதீங்க, இதை கேட்டு மறந்து போவாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை தியானிங்க. உங்கள் ஜெபத்தில், ஆறுதலில், உங்கள் தியானத்தில் ஆழமாக உங்கள் பாதிக்கிற வரைக்கும் இதை கேளுங்க. எப்படிங்க இந்த கேள்வி நம்ம மனசை உருக்கணும்? இது ஒவ்வொருத்தரும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? நம்ம ஒருத்தரை காட்டுற இதை இவனால் தான், இதை இவனால் தான், இந்த அக்கிரமனால்தான், இதை இந்த பாவத்தினால தான், இதை இந்த வாழ்க்கைனால தான், இதை இன்னைக்கு மீறாம பார், இதனால தான் என்ன கைவிட்டேன். நான் எந்த அளவுக்கு சீர்கெட்டவன், எந்த அளவுக்கு பாவி, எந்த அளவுக்கு திருதாதவனா, கடவுள் நித்தியமா அருவெறுப்போடு என்னை ஒவ்வொரு செகண்டும் கைவிடணும். இப்ப கூட ஒழுங்காவா இருக்கிறோம், இந்த நிமிஷமும் காலையில் எந்திரிச்சவனை நம்மளை கைவிட்டிருக்கணும் கடவுள். இன்னைக்கும் அவரை நம்மளை கைவிடக்கூடாது என்பதற்காக தன் குமாரனை கைவிட்டார். தேவன் இவ்வளவாய் நம்மளை அன்பு கூர்ந்து நம்மளுடைய அக்கிரமத்தை பாவத்தையும் நம்மளுடைய அடையாளத்தையே தூக்கி தன் குமாரன் மேல போட்டு, அவருடைய நீதியை தூக்கி நம்மேல் போட்டு இவ்வளவாய் தேவன் நம்மளை அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டார். ஏன் உங்களை என்னையும் அவர் இந்த ஆயுசிலையும் நித்தியத்திலையும் கைவிடக்கூடாது என்பதற்காக. என்ன ஒரு அதிசயங்க! தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர்? ஏன்னா நீ பாவத்தை சுமக்கிறப்பா, பாவிகளின் நிமித்தம். இதாங்க காஸ்பிள், இதான் காஸ்பிள். காஸ்பிள் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப அன்பானவர், எப்படி என்ன பாவம் செஞ்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார்ப்பா. அப்பாடி அட்ஜஸ்ட் பண்ணுற தேவனே இல்லையே, வளைக்க முடியாத நீதி உள்ளவர். அந்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்துவதற்காக தான் கொடுக்கக்கூடிய மிக எல்லையை அடக்க முடியாத, அளக்க முடியாத விலையை தான் கொடுக்க முன்வந்த தேவன். ஏன் உங்களுக்கும் எனக்கும் நீதியான பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தணும், உங்களை என்னையும் மன்னிக்கும் போது நீதியான விதத்தில் மன்னித்து ரட்சிக்கணும். அதற்காக அவர் இதை செஞ்சே செய்யும். அந்த கெத்செமனே கொல்கத்தாவுடைய கைவிடுதலின் கூக்குரல் உங்களையும் என்னையும் மீட்பதற்கு தேவன் மிகப்பெரிய வலிய, மிகப்பெரிய தியாகத்தை, மிகப்பெரிய பாட, மிகப்பெரிய விலைய அவர் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு அந்த கேள்வி நமக்கு காட்டு. என் தேவனே, என் தேவனே, என்ன கைவிட்டீர் நமக்கு என்ன சொல்லுது? காடெட் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய விலைய, மிகப்பெரிய வலிய, மிகப்பெரிய தியாகத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்மளை மீட்கிறதுக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு காட்டுது. இந்த அதிசயத்தில் அதிசயம் என்ன தெரியுமா? இந்த நேரத்திலையும் தன்னுடைய குமாரனை எப்படி நேசிப்பார் யோசிச்சு பாருங்களேன். எப்போ தன் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய மக்களுக்காக பாவ கோபாக்கினை சிலுவை பரியந்த தன்னுடைய மகன் கீழ்ப்படிஞ்சு வரானா, அப்போ தான் பிதா தன்னுடைய குமாரனை மிகவும் அதிகமாக நேசிச்சிருப்பார். ஆனால் அந்த நேரத்தில் அவர் கைவிடணும், எப்படி இருக்கும் பிதாக்கு, எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியுமா? அது ஒரு மங்களான ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு மக குழந்தையே இல்லை, 20 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை அந்த பையன் வந்து எங்கே இல்லாத அதிசயமான பையன், ரொம்ப அப்பா அம்மா கீழ்படுகிற பையன், அப்படி இருந்தால் அப்படி இருக்கும், அதான் நமக்கு வேணும். அந்த மாதிரி அந்த பையன் மேலே அவங்க வச்ச நேசம் பாரு, அவர் அவர் உயிரே அந்த பையன்தான், அம்மாடி என்ன நேசித்தார். ஆனால் அந்த காலத்தில் வந்து யாருக்காவது குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா சமுதாயத்தில் வீட்டிலலாம் வைக்க முடியாது, அங்கே லெப்பர்ஸ் காலனின்னு இருக்கும், அங்கே அனுப்பி விட்டுறணும், அங்கே தான் குஷ்டரோகம் எல்லாம் இருப்பான். இவருடைய அதிர்ச்சிக்கு தன் பிள்ளைக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, என்ன பண்ணுவார், தன் புள்ள மேலே கொஞ்சம் கூட அன்பே குறையிலனாலும் அந்த நேரத்தில் தான் தன் பிள்ளைய கைவிட வேண்டியது சூழ்நிலை இல்லைங்களா. அது ஒரு மங்களான ஒரு உதாரணம், தன் புள்ள மேலே உச்சக்கட்ட அன்பு பிதாக்கு, ஆனால் அவர் மேல் நம் பாவங்கள், நம் குஷ்டரோக பாவங்கள் சுமத்தப்பட்டதுனால் அவர் கைவிட விட்டார். எவ்வளோ வலி இருக்கும் பிதாக்கு. நம்ம பிள்ளைகள் படுற கஷ்டத்தை நம்ம பார்க்குறோம், அவங்க படுறவது 10 மடங்கு நம்ம படுறோம் இல்லைங்களா. பிதாக்கு எப்படி இருக்கும், தன் புள்ள அப்படி கதறும் போது, இவ்வளவாய் தேவன் நம்மளை அன்பு கூர்ந்தாருங்க. இதில் ஒரு துளியும் அவருடைய மகனை அவர் நேசிக்காமல் போனதில்லை, அவர் கைவிட்டது உங்கள் மேலே என் மேலே இந்த நேசத்தினால். ஓகே, இதோடு இந்த விளக்கம் முடியுது. இதுக்கு மேலே பேசணும்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவோம். சில பயன்பாடுகளோடு நான் முடிக்கிறேன், அநேக பயன்பாடுகள், சிலதை ஒன்றி நான் வலியுறுத்துறேன். முழு வேதமோ நமக்கு என்ன கட்டுது, முதலாவது பயன்பாடு சிலுவையில் நம்ம நின்று என்ன படிக்கிறோம், இங்கிருந்து என்ன படிச்சுட்டு போகிறோம், கடவுள் பட்சிக்கிற பரிசுத்தமும் வளைக்க முடியாத நீதி உள்ள தேவன் பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறார். இதான் நீங்கள் படிக்க வேண்டிய முதல் பாடம், God takes sin seriously. அருங்களா சின்ன பசங்கள்லாம் கேட்டுக்கங்க, இது சிலுவையில் முழு பைபிளும் அது கற்றுக் கொடுத்தாலும் சிலுவையில் தான் ரொம்ப பிரகாசமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா யாராவது ஒரு காரியத்தை சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னா எங்கே தான் காட்டுவாங்க, அது யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, தன்னுடைய சொந்த மகன், தன்னுடைய நேசகுமாரன், என் இருதயத்தின் ஆசை அவர், அவர் போய் மனிதர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு தொங்குறாரு, உதவியற்ற நிலையில் தொங்குறாரு, ஆனால் அவர் பாவத்தை சுமக்கிறதுனால அங்கே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவரை தண்டிக்க வராரு. யோசிச்சு பாருங்க, கடவுள் பாவத்தை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறார், எவ்வளோ பரிசுத்தர்னா பாவம் மிகவும் அருவறுப்பானது அவருக்கு, மிகவும் அருவறுக்கிறவர் அது, அதை விட அசிங்கம் அவருக்கு வேற கிடையவே கிடையாது. ஆனால் அந்த பாவம் தன்னுடைய நேச குமாரன் சுமக்கும் போது, அவர் செஞ்ச பாவம் இல்லை, மற்றவங்க பாவத்தை அவர் சுமக்கும் போது கடவுள் அவரை போய் கைவிட்டுட்டார். நரக வேதனையை கோபாக்கினை அனுபவிக்கும்படி அவர் கைவிட்டுட்டார். அந்த பாவத்தை அவரில் பார்த்தாலும், என் நேசகுமாரன் தான், அவரில் பார்த்தாலும் கைவிடுறாருன்னா இதன் மூலமாக கடவுள் என்ன காட்டுறாரு, பாவம் எனக்கு எவ்வளோ அருவறுப்புப்பார், அது என் புள்ள மேலே இருந்தாலும் அவனை முற்றிலுமாக நான் கைவிட்டேன். இதனால் நான் என்ன காட்டுறேன், கடவுள் பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறார், சீரியஸாக எடுத்துக்கிறது, டெட் சீரியஸ்ன்னுவாங்க, ரொம்ப சீரியஸ், சுமத்தப்பட்ட பாவத்தின் மேலேயே எல்லா பாவத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிறார். நம்ம இருதயத்தில் செய்கிற பாவம், மனதில், வார்த்தையில், செயலில், எல்லா பாவத்தையும் அவர் சீரியஸாக எடுத்துக்கிறார். சிலுவையில் நாங்கள் படிக்க வேண்டிய முதல் பாடம், ஏன்னா இந்த சிலுவையில் விட்டால் வேறு எங்கேயுமே நீங்கள் படிக்க முடியாது. ஊர்லலாம் போய் என்ன படிச்சுட்டு வரீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன படிச்சுட்டு வரீங்க, சொந்தக்காரர்கிட்ட என்ன படிச்சுட்டு வரீங்க, பாவம் ஓகேம்மா, எல்லாரும் பாவிகள் இல்லைங்களா. ஆதியிலிருந்தே சாத்தானுடைய வேலை என்ன, அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஒன்றும் சாவ மாட்டேன், கடவுள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டார், சாப்பிடு, இதான பிசாசுடைய வேலை. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் நம்மளை எல்லாரையும் குருடாக்கி வச்சிருக்கு இந்த பிரபஞ்சத்தின் பிரபு, என்ன தெரியுமா, பாவம் அவ்வளோ ஒன்றும் மோசல், பாவம் கடவுள் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டார், அவ்வளோ பயங்கரம் வராது, பாவம் ரொம்ப கவர்ச்சி சொல்லியா, சாத்தான் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குதுப்பா, அதை சாப்பிட்டீன்னா நீ தேவனை போல மாறினா, எவ்வளோ பணக்காரனானா, எவ்வளோ பேர் புகழ் சம்பாரிச்சினா எப்படி இருக்கும், நீ திருடி கிருடி அவ்வளோ எப்படி இருக்கும், அதுதான் கவர்ச்சியா பண்ணி 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 நம்மளை ஏமாத்துது பாவம், ஃபன்னி ஜாலி அது. பிசாசனால் குருடாக்கப்பட்ட மக்களாக நாம் சிலுவைக்கு முன்பதாக நின்று நம்ம கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, ஐயோ இவ்வளோ சீரியஸா கடவுள் பார்க்கிறாரா பாவத்தை, அந்த பாவம் தன் புள்ள மேல இருந்தாலும் அவரையும் கைவிட்டுட்டாரா, அதன் மூலமா என்ன சொல்ற, என் பிள்ளையே நான் இப்படி தண்டிப்பேன், அவன் செய்யாத பாவத்தையே நான் தண்டிப்பேன்னா பாவம் எவ்வளோ சீரியஸ் எனக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்க, பார்த்து புரிஞ்சுக்க. அந்த புள்ள அவ்வளோ அனுபவிக்க போதுன்னா பிதாவாக இருந்த அவர் 10-100 மடங்கு அனுபவிக்க, எல்லா பிதாக்களின் தகப்பனாச்சே, அவர் அது அனுபவிக்கிறதுக்கும் அவர் ரெடியா இருக்கிறாரு. ஏன், பாவம் அவருக்கு அவ்வளோ சீரியஸ், நான் எவ்வளோ வேதனைப்பட்டாலும் சரி பாவத்தை சாதாரணமா நான் எடுக்க மாட்டேன், அவ்வளோ அவருடைய பரிசுத்த இயற்கைக்கு பாவம் அருவறுப்பு, அதனோட பயங்கரமான விளைவுகள் ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம், பயங்கரமான விளைவுகள். ஒரு போதும் கனவு காண்டாதீங்க பாவத்தை செஞ்சுட்டு வாயை தொடச்சிட்ட மாதிரி தொடச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. அந்த பாவம் உங்கள் சரீரத்தில் பயங்கரமான விளைவுகள், ஆத்துமாவில் பயங்கரமான விளைவுகள், உங்களுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகளில், நித்தியத்தில் விளைவுகள் பாவம் கொண்டு வரும். அந்த கடவுள் இங்கே காட்டுற பாவம் ரொம்ப சீரியஸ், பாவம் உங்களை தீட்டுப்படுத்தி அழிச்சிரும். பாவம், பாவத்தின் விளைவுகள் பயங்கரங்க, அதை இந்த சிலுவையிலிருந்து நாம் பார்க்கிறோம், பாவத்தின் அகோரத்தை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக, கடவுள் பாவத்தை சீரியஸாக எடுக்கிறது மாத்திரம் இல்லை, கடவுள் பாவத்தை தீவிரமாக தண்டிக்கிறார், கடவுள் பாவத்தை தீவிரமாக தண்டிக்கிறார். பாருங்க, முழு உலகமே அது ஆதியிலிருந்தே காமிச்சிட்டே வந்தார் இல்லைங்களா. ஒரே ஒரு பழத்தை சாப்பிட்ட என்ன பண்ணாரு, சரி போனா போட்டோம், ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு 200 பண்ணாதீங்க, ஓகே அப்படி எல்லாரும் பாட்டு பாடலாம் அப்படின்னு ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறோமே எவ்வளோ தீவிர தண்டனை, தீவிரமாக பாவத்தை தண்டிக்கிறவருங்க. நீங்கள் தெரியுமா உங்களுக்கு பாவத்தை தீவிரமாக தண்டிக்கிறவர், நோவா காலத்தில் காட்டிலியா புல்ல நூடல கர்ப்பிணியன் உள்ள எல்லாரையும் போட்டு முக்குனாரு, காட்டிலியா சோதம் குமாரல் எரிச்சாரு காட்டிலியா. ஆனால் மிகப்பெரிய கடவுள் எவ்வளோ பாவத்தை தண்டிக்குவார்னு எங்கே தெரியுமா பார்க்க முடியும், இந்த கொல்கத்தால பாருங்க, பாருங்க தன் புல்ல எவ்வளோ கொடுமை, தன் புள்ள பாவம் வந்து நம்ம சரீரத்திலையும் ஆத்மாவிலையும் நித்திய விளைவுகள் கொண்டு வரோன்றத கிறிஸ்து எவ்வளோ சரீரத்தில் பாடுபடுறாரு, ஆத்மாவில் பாடுபடுறார், தேவ கோபாக்கினியை கொடுக்குறாரு. கடவுளுடைய மிகப்பெரிய தண்டனை அவரால் கைவிடப்படுறார். யோசிச்சு பாருங்க, யார் அங்கே தொங்குறது, நேசகுமாரன், நித்திய குமாரன், அவர் ஒரு பாவமும் இருதயத்தில் செய்யாதவர், இந்த அளவுக்கு கொடுமை செஞ்சு அநியாயம் செஞ்சு தன் பிள்ளைய இப்படி தொங்க விட்டுருக்காங்க, ஆனாலும் ஒரு பாவம் அவருக்குள்ள வரலையே, மிகவும் நேசிக்கத்தக்கவர். ஆனால் அவர் மேல இந்த பாவம் இருந்துச்சுன்னு சுமத்தப்பட்ட பாவம், அவர் ஒரு பாவமும் செய்யலை சுமத்தப்பட்ட பாவம். கடவுள் எப்பயாவது பாவத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு, கொஞ்சம் பாவத்துக்கு சலுகை கொடுக்கிறாரு, கொஞ்சம் பாவத்தை பொறுத்துக்கிறாருன்னு இருந்தால் அந்த நேரத்தில் பொறுத்துருக்கணுங்க. ஏன்னா அவர் செஞ்ச பாவம் இல்லை, தன் நேச குமாரன் மேலே மற்றவங்க செஞ்ச பாவம் போட்டிருக்கு. கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் பாவம், கொஞ்சமாவது சாஃப்டாக இருக்குமா, கொஞ்சமாவது லாக்ஸாக இருப்போமா பாவத்தை பற்றினா அங்கே இருந்திருக்கணும், கொஞ்சம் கூட இல்லையே. தன்னுடைய நேச குமாரன் என்றும் பாராமல் இப்படி வதைக்கிறாரே, தீவிரமாக தண்டிச்சாரு, அவர் கதறி கத்துற வரைக்கும் என்ன காட்டுறாரு, பாவத்தை நான் தீவிரமாக தண்டிப்பேன், தீவிரமாக தண்டிப்பேன், நரகாதி நரகங்களை தன் புள்ளன்னு கூட பார்க்காம ஊத்தி கதற வைக்கும்படிக்கு என்ன காட்டுறாரு. அவருக்கும் தன் பிள்ளைக்கும் எவ்வளோ பெரிய வேதனை இது, இது என்ன காட்டு, கடவுளுடைய கேரக்டரை உங்களுக்கு காட்டல, கடவுள் பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு, கடவுள் பாவத்தை ரொம்ப தீவிரமாக தண்டிப்பார். இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே இயேசுவை இன்னும் விசுவாசிக்காதவங்க நீங்கள் இருந்தால், இந்த கல்வாரிக்கு முன்னாடி நின்று இந்த இருள் உங்கள் தலைமையில் போய் அந்த கொல்கத்தா மலையில் இந்த கூக்குரலை கேட்டு ஏலி ஏலி இல்லாமல் சபக்தனின்னும் போது நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன தெரியுமா, கடவுள் பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு, கடவுள் பாவத்தை தீவிரமாக தண்டிப்பார். எல்லா பாவத்தையும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற இச்சை பொறாமல், மற்றவங்கள பார்த்து இவ்வளோ இருக்குதே இவங்களுக்குன்ற பொறாமை, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதது, சின்ன பிள்ளைங்க பொய் சொல்றது, வீட்டில் திருடுறது, அப்பா அம்மா கிட்ட பாதி பொய்ய சொல்றது, அப்பா அம்மாவை கனம் பண்ணாதது, கடவுளுடைய வார்த்தையை மீறுறது, பயங்கரமா கடவுள் அதை பார்க்கறாரு, பயங்கரமா தண்டிப்பார். ஒன்றும் தண்டிக்கல, ஸ்கூல்ல எல்லாம் நான் நல்ல மார்க் எடுக்கிறேனே, நல்லா சாப்பாடு கிடைக்குதே, கொஞ்சம் இரு, கொஞ்சம் வயசாகட்டும் உனக்கு, இருபதாகட்டும் முப்பதாகட்டும் நாற்பதாகட்டும் இரு, சரீரத்தில் என்ன தண்டனை வரும்னு பார்ப்பேன், என்ன வியாகுலம் வதைக்கப்படுவேன், ஏன் எனக்கு இவ்வளோ தண்டனை யோசிப்பேன். நீ கடவுள் பயங்கரமாக பாவத்தை தண்டிப்பார், அது யாராக இருந்தாலும் சரி. நீ சர்ச்சில் வளர்ந்தாலும் அவர் புள்ளையே உடலையே உன்னை விட்டுருவாரா, உங்களை விட்டுருவாரா? சின்ன பசங்க பார்த்து படிங்க, காட் டேக்ஸ் சின் சீரியஸ்லி, எல்லா பாவத்தையும் சீரியஸாக அவர் எடுத்துக்கிறார். உங்களுக்காண்டி அந்த கண்ணை திறந்து கடவுள் சீரியஸாக பாவத்தை எடுத்துக்கிறாரு, பயங்கரமாக தண்டனை தொடர். ஒரு நிமிஷம் இயேசுக்கிட்ட ஓடி வராமல் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க, ஏன்னா அந்த பாவத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அவர் சிலுவையில் சுமந்தார். பாவத்தை கடவுள் சீரியஸாக எடுத்துக்கிறார், பயங்கரமாக தண்டிப்பாருன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே தப்புற இடம் என்ன தெரியுமா? சிலுவை, கொல்கத்தா. ஓடி வருவீங்க அம்மாடி, ஓடி வருவீங்க, ஓடி வருவீங்க. கடவுள் வந்து நீதியாக பாவத்தை தண்டிப்பாருங்க, எல்லா பாவத்தையும் தண்டிப்பார். ஒரு நிமிஷம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஒரே காரணம் இயேசுக்கிட்ட நீங்க வராமல் எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசின் பொய்யை நீங்கள் நம்புறீங்க, கடவுள் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். எவ்வளோ பாவத்தை செஞ்சுருக்கணும், ஒன்றும் ஆகலையே எனக்கு, ஒன்றும் ஆகலையே. கடவுள் பயங்கரமாக தண்டிக்க மாட்டார். கண்ணை ஆண்டவர் தான் உங்களுக்கு திறக்கட்டும், அந்த கொல்கத்தாவுடைய இருள் உங்கள் கண்ணை திறக்கட்டுமே. கடவுள் வந்து இன்னொரு வாட்டி, இன்னைக்கு திறக்கப்படலைன்னா இன்னொரு வாட்டி காமிப்பார். அது இதே இருள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது, உலகம் எங்கும் வரப்போகுது. அந்த நாளில் வரும்போது என்ன நடக்கும்? அந்த நாளில் எல்லா மனிதர்களுக்கும் காட்டுவார் கடவுள் எவ்வளோ பாவத்தை சீரியஸாக எடுத்துக்குவார். ரெவலேஷன் 19:15 சொல்லுது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர மதுவான ஆலையை மெதிக்கிறார். என்ன வார்த்தைகள்! தேவனுடைய கோபன்றதே ஒரு வார்த்தை, கோபன்றதே பெரிய வார்த்தை, அது கடவுளுடைய கோபன்றது பெரிய வார்த்தை, அது கடவுளுடைய உக்கிர கோபன்றதே பெரிய வார்த்தை. இந்த வசனம் என்ன பண்ணுது? சர்வ வல்லமை தேவனுடைய கோபம் எப்படி அடுக்குது பாருங்களேன். நம்ம பாஷைகள்லாம் புரியாது, சர்வ வல்லமைக்கு உச்சகட்ட கோபம். அந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, த ஃபியர்ஸ்னஸ் ஆஃப் த வ்ராத் ஆஃப் த ஆல்மைட்டி, அந்த உக்கிர கோபத்தினுடைய ஆக்ரோஷம் அதில் போட்டு மெரிப்பாராம். ஏன் மெரிக்கிறாரு? கடவுள் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கிறார், பயங்கரமாக தண்டிப்பார், தண்டிப்பார். என்ன பண்ணுவீங்க அந்த நாளில்? அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க, அன்னைக்கு தெரிஞ்சுக்குவேன் கடவுள் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கிறாருன்னு. பிசாசு இன்னைக்கு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு, பாவம்லாம் சீரியஸ் இல்லையே, அதை சொல்லித்தான் உங்களை இயேசுக்கிட்ட வராமல் பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன் அதை சொல்லி சொல்லியே உங்களை நரகத்துக்கு ஒரு நாள் இழுக்க போகுது, பிசாசுங்களை இழுக்க போகுது. பாருங்களேன், எல்லா பாவமும் இப்போ உங்கள் ஆட்டிடியூடு, பெற்றோர்களை எதிர்க்கிறது, இச்சை, பாவம், வேசித்தனம், மனதில் செய்கிறது, இதயத்தில் செய்கிறது, எல்லாத்தையும் கடவுள் நியாயத்தீர்ப்பில் வரும்போது என்ன செய்ய போகிறீங்க? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மறந்துருக்கலாம், நீங்கள் கணக்கு போடாமல் இருக்கலாம், அவர் வரும்போது ஃபஸ்ட்டு வேலை என்ன செய்யறதான்? புஸ்தகங்கள் திறந்தன. எல்லாரும் எந்த அளவுக்கு சீரியஸ்னா ஒன்னொன்னா ரெக்கார்ட் பண்ணு, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரா? ரெக்கார்ட் பண்ணி ஓபன் பண்ணுவாரா? ரெக்கார்டு ஓபன் பண்ணி அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? இந்த இருள் உங்க கோபாக்கின வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்களான்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என் வார்த்தைகளை கேட்குற நீங்களும் அன்னைக்கு கேட்பீங்க, அவர் வந்து என்னை விட்டு அகண்டு போங்க. பிசாசுக்கும் அவனுடைய தேவ தூதர்களுக்கும் ஏற்படுத்தின நித்திய அக்கினிக்குள்ள அவந்து போங்கன்னு தள்ள போறாராமே, உங்களுக்கு கைவிட போறார் அன்னைக்கு. இந்த கைவிடுதல் உங்களுக்கு வருமே. இயேசு அன்னைக்கு சிலுவையில் அனுபவிச்சது உங்களுக்கு வரும். அங்க அழுகையும் பற்கடிப்போம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? ரெவலேஷன்ல போட்டிருக்கு, எவ்வளோ பயங்கரம் யோசிச்சு பாருங்களேன். அந்த நாளில் ராஜாக்களும், ரெவலேஷன் 6:15 பூமியில் உள்ள ராஜாக்கள், பெரிய மனிதர்கள், ஐஸ்வர்யவான்கள், நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம், கமாண்டர்ஸ், மைட்டி மென், எல்லாம் பிலிம் ஸ்டார்ஸ், யாரை பார்த்து மயங்குறீங்களோ, எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், யார் சொன்னீங்களோ அந்த பாவம்லாம் கேவலம், அதெல்லாம் ஜாலிங்க, எல்லாம் இருக்கிறாங்க இங்க, சூப்பர் ஸ்டார், பிலிம் ஸ்டார்ஸ், ஆக்ட்ரஸ் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்களேன். அவங்களாம் நின்றுக்கிட்டு என்ன சொல்ல போறாங்களா? மலைகளே குன்றுகளே எங்க மேல விழுவுங்க, சர்வ வல்லமை தேவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கோபாக்கினை நாள் வந்தது யார் நிலை நிற்க முடியும்? அவங்க கூட இருக்க போறீங்களா? அவன் பேச்சு கேட்டுதான் நான் நரகத்துக்கு போனேன்னு சொல்ல போறீங்களா? இன்னைக்கு கொல்கத்தா மலையில படிச்சுக்காங்க, கடவுள் பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறார், பயங்கரமாக தண்டிப்பார், பயங்கரமாக தண்டிப்பார். இன்னைக்கு உணர்ந்தீங்கன்னா அந்த பாவ, நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை, அவங்க கூட நிற்க வேண்டியதில்லை, ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமா இருக்கும்னு வேதம் சொல்லுது. சின்னஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆங்கிரி காட்னா அப்பாடி பயங்கரம், அது அவர் கையில மாட்டணும்னா போதும். இன்னைக்கு இயேசுகிட்ட வரலாம், தாமதம் இல்லாம இயேசுகிட்ட வரலாம். ஏன்னா அவர், நீங்க அந்த சிலுவையில போக வேண்டியதில்லை. ஏன்னா அவர் அந்த சிலுவையில போய் அந்த நரகத்தை அவர் அனுபவிச்சார், உங்க சார்பில் அனுபவிச்சார். அவர் கேட்கறது அவர்கிட்ட வாங்க, மனம் திரும்பி விசுவாசிச்சு வாங்க, பாவத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வாங்க. இயேசு இன்னைக்கு உங்களை கூப்பிடுறார், என்கிட்ட வருகிறவனை நான் தள்ளுவதில்லை. இன்னைக்கு வந்தா தள்ள மாட்டார், இன்னைக்கு வாங்கல. அவர்கிட்ட மட்டும்தான் பரிகாரம். பாவிக்கு புகலிடும் இயேசு ரட்சகருடைய சிலுவத்தை அங்க விட்டு வேற எங்கேயும் தப்ப முடியாது. நீ என்ன பண்ற பிசாஸ், நீங்க ஒரே காரணம் வராது, காரணம் பாவத்தை சீரியஸா எடுத்துக்காதனால, பாவத்தை கடவுள் பயங்கரமா தண்டிப்பார்ன்றதை உணராதனால. விசுவாசிகளா இருக்கிற நாம் இதை நாம் நம்புறோமா? கடவுள் பாவத்தை சீரியஸா எடுத்துக்கிறாரு, பயங்கரமா தண்டிப்பாருன்னு அப்படி நம்புனா ஏங்க பரிசுத்தத்துல வளர்ச்சி இல்லை? யோசிச்சு பாருங்களேன், நம்ம வளராது காரணம் ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்மளும் பிசாசுடைய பொயில மாட்டியிருக்கிறோம். என்ன மாதிரி போய்? கடவுள் பாவத்தை சீரியஸா தான் எடுத்துக்கிறாரு, அது அவிசுவாசியுடைய பாவம். என் பாவத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால் நான் தொடர்ந்து யாருக்கும் தெரியாம பாவத்துல நல்லா வாழ்வேன், சபைக்கும் வருவேன். ஏன்? இயேசு என் பாவத்துக்காக செத்துட்டார். இருக்கிறீங்களா? நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தேவன் உலகத்துல பாவத்தை பார்க்கறத விட விசுவாசியில பாவத்தை பார்க்கறது மிகவும் பயங்கரமா பார்க்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அதே ஆட்டிடியூடோடு மிகவும் அருவேற்போடு பார்க்கிறார். ஆனா அவருடைய பிள்ளைகள்ல அந்த பாவத்தை பார்க்கும் போது மிக தன் புள்ள மேலேயே சுமத்தப்பட்ட பாவத்து புள்ளைய உடலிய நீதிமான் ஆக்கப்பட்ட நீ செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னை விடுவாரா? யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமா நரகத்துல உங்களை தள்ள மாட்டாரு, போட மாட்டாரு தான், ஆனா உங்க பாவத்தை தண்டிக்காம விட மாட்டார். விசுவாசியா நீ தொடர்ந்து பாவத்தை சீரியஸா எடுத்துக்கல, பாவத்தை பயங்கரமா ஆண்டவர் தண்டிக்கலன்னா விசுவாசியா இருந்தாலும் அந்த பாவத்துக்காக தண்டிப்பாருன்னு பைபிள் சொல்லலையா? தேவன் உங்களை சிட்சிப்பாருன்னு பைபிள்ல இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், உங்களே வாழ்க்கையில நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ப்ராப்ளம்ஸ், வேதனைகள், கஷ்டங்களுக்கு மேல கஷ்டம், நீங்க தொடர்ந்து செய்யற பாவத்தினால இதெல்லாம் வருதுன்றத யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? பாவத்தை சீரியஸா எடுத்துக்கங்க, பாவத்தை பயங்கரமா ஆண்டவர் தண்டிப்பார். அவர் புள்ளன்னு பார்க்கல, உங்களை பார்ப்பாரா? உங்களையும் தண்டிப்பார். பரலோகத்துக்கு உங்களை கூட்டு போனாலும் இந்த உலகத்துல வறுத்து எடுக்காம விட மாட்டார். பாவம் செஞ்சீங்கன்னா பாவத்தை சீரியஸா எடுத்துக்கங்க. பாருங்களேன், ஒரு விசுவாசினா யாரு? பாவத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு இயேசுகிட்ட, அதுதான் அவனை இயேசுகிட்ட கொண்டு வந்துச்சு. அதே விசுவாசி பாவத்தை சீரியஸா எடுத்துக்கும் போதுதான் இயேசுக்குள்ள வளரவும் பரிசுத்தத்துல வளரவும் செய்யுது. ஆனா பிசாசுடைய வஞ்சனைக்கு திருப்பி அவன் செவி கொடுத்துறான் இல்லைங்களா? பாவத்தை சீரியஸா நம்ம எடுத்துக்கிறது இல்ல. எந்த அளவுக்கு பாவத்தை சீரியஸா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்துல வளர முடியுங்க, அந்த அளவுக்கு வளர முடியும். பாருங்களேன், எவ பாவத்தை சீரியஸா எடுத்துக்கிறானோ, பாருங்க இயேசுடைய இது நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை ஆண்டவர் தொடர்ந்து போற பாவத்தினால நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதனால தான் செய்யறாரு. உங்களை வருத்தணும் கஷ்டப்படுத்தணும்னு இல்லை, வாழ்க்கையில இருக்கிற அநேக கேசஸ்ல நம்ம ஆண்டவர் நிறைய நேரங்களில் வருத்தறதுக்கு விசுவாசிகளாக நம்ம தொடர்ந்து செய்யற பாவத்தினால தான். அதை அவர் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை, அது தீவிரமா தண்டிப்பார். அது மீட்கப்பட்ட புள்ளையும் தீவிரமா தண்டிப்பார். அந்த பாடத்தை நம்ம இங்க இருந்து படிக்கணுமே. இதை உணர்ந்தோன்னா எவ்வளோ பரிசுத்தம் வரும் யோசிச்சு பாருங்களேன். அந்த பாவத்தில் நம்மளோ வெறுக்க கற்றுக்கணும், சீரியஸாக எடுத்துக்கணும். சாத்தான் வந்து அந்த பாவத்தை கவர்ச்சியாக நம்ம கொண்டு வரும்போது, ஐயோ பாஸ்டர் இதை எதிர்க்கவே முடியலையே, இது ரொம்ப சோதனையாக இருக்கேன்னும் போது இந்த சிலுவை இருளை நினச்சி பாருங்க, இந்த சிலுவை காட்சியை கதறல் நினச்சி பாருங்க. அந்த சோதனை நேரத்தில் கவர்ச்சியாக இருக்கிற அந்த பாவத்துக்கு மேலே சிலுவையின் இருள் வரும்போது அந்த சிலுவையின் இருள் அந்த பாவத்தின் அகோரத்தை நமக்கு காமிச்சு அதே பாவம் வாந்தி எடுக்கிற அருவெறுப்பா செய்யற அளவுக்கு இந்த சிலுவை இருள் நமக்கு செய்ய முடியுங்க. பாவம் முடியலைங்க, சோதனை வருதே நம் போது உங்க பாவத்துக்காக அவர் எவ்வளவு பட்டாருன்னு அந்த சிலுவையின் இருள் அந்த நேரத்தில் வந்துச்சுன்னா அந்த இருள்ல உங்க பாவத்தின் அகோரத்தை பார்க்க முடியும், அந்த பாவத்துல இருந்து நாம் தப்ப முடியும். ஏன்னா பாவத்தை நம்ம சீரியஸா எடுக்கும் போதுதான் ஒரு பாட்டுல வருது, தேவகுமாரனின் கதறலை கேட்கிறாயா? உன் பாவத்தின் பாவத்தை சாதாரணமா எடுத்துக்கிறாயா? பாவத்தின் தீமையை இந்த கதறல்ல எடை போடு. இங்க தான் பாவத்தை சரியான, உன் பாவத்தின் குற்றத்தை சரியான விதத்தில் எடை போட முடியும். ஒரு விசுவாசிக்கு பாவம் தனக்கு என்ன செய்ய போகுது செஞ்சதுன்றது பெரிய துக்கம் இல்லைங்க. தன்னுடைய ரட்சகருக்கு அவன் பாவம் என்ன செஞ்சதுன்னு தான் பெரிய துக்கம். அதனால தான் அவனுக்கு வெறுப்புறோம். தேவன் தான் அந்த வெறுப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும். தேவன் பாவத்தை சீரியஸாக எடுத்துக்கிறாரு, தீவிரமாக தண்டிக்கிறார். கடைசியாக முடிக்கும் போது இதில் தேவனுடைய அன்பு உங்களால் பார்க்க முடியுதா? அந்த சராசரத்தின் தேவன், அவர்னால முடியாது ஏதாவது இருக்கா? இறையாண்மை உள்ள தேவன் இல்லைங்களா, ஆணைகளின் தேவன். அவர் போய் தன்னையே இந்த அபத்திர நிலைமைக்கு தன்னை உட்படுத்திக்கிட்டாரு. என்ன அவரால் செஞ்சிருக்க முடியுமே, அவரால் என்னவோ பண்ணியிருக்க முடியுமே, ஒரே காரணம் அவர் முடியாத நிலையில் இந்த நிலையில் தன்னை உட்படுத்திக்கிட்டது காரணம் என்ன தெரியுமா? தேவன் எவ்வளவாய் நம்மளை அன்பு கூர்ந்ததுனால தான். ரோமர் அஞ்சில் போட்டிருக்கு, காட் கமெண்ட்ஸ், கடவுள் தேவனுடைய அன்பு இப்படி வெளிப்படுத்துகிறார், நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதோ தேவனுடைய அன்பை பாருங்க, எல்லையற்ற அன்பை பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட அன்பை பாருங்களேன். அவருடைய கைவிடுதல் உண்மைங்க. இந்த சப்ஸ்டிடியூஷன், இந்த நமக்கு பதிலீடாக, நமக்கு பரிகாரமாக, நமக்காக சுமத்தப்பட்டது இம்பிட்டேஷன்லாம் வெறும் வார்த்தைகள் இல்லை, மாபெரும் வியாகுலத்தினால வாங்கப்பட்ட மாபெரும் ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் சாதாரணமாக ஒரு தியாலஜிக்கல் வேர்ட்ஸ் மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடாது. என்ன விலை அது கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம இங்கே பார்த்து படிக்கணும். அவருக்கு எப்படி இருந்திருக்கும் தேவகுமாரனுக்கு? தன் உள்ளமெல்லாம் எதை வெறுக்கிறாரோ, பாவனா பிடிக்காது. யோசிச்சு பாருங்க, நம்முடைய பாவங்கள்லாம், எல்லாருடைய பாவங்களும் ஒரு சாக்கடை மாதிரி ஒரு இடத்துல ரொம்புதுன்னு வச்சுக்கோங்க. அருவெறுப்பு, பயங்கரமான அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு வயசு ஆக ஆக பயங்கரமான அருவெறுப்பு மிக்சர் ஆகிறது. உங்கள் பாவம், ஏன் பாவம், எல்லா பாவமும் சாக்கடையாக சேர்ந்துக்கிட்டே இருக்கு வயசாக. அந்த சாக்கடையை எல்லாத்தையும், இன்னொன்று நம்ம செய்ய போகிற பாவம் எல்லா சாக்கடையும் எடுத்து அவர் மேலே போட்டாங்க. அவரை போட்டு அதில் அமுக்கிட்டாங்க. எப்படி இருக்கும் அவருக்கு ஒம்பாத ஒரு காரியம், அதை போய் அவர் ஏற்றுக்கிட்டாரு, அதில் போய் அவர் சுத்தப்பட்டாரு. அவ்வளோ எவ்வளோ பரிசுத்தர் அவர்னா, அவ்வளோ சுத்தப்பட்டாலும் அந்த ஒரு பாவமும் அவரை தீட்டுப்படுத்தாமல் அந்த நிலையிலையும் கதறி, தேவனே எனக்கு நீங்கள் தான் வேணும், என்னை ஏன் கைவிட்டுட்டீங்கன்னு கதறார். எவ்வளோ சுத்தமானவர், எவ்வளோ பரிசுத்தமானவர் அவர். அவர் போய் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டார். என்ன அன்பு, இயேசுவுடைய அன்பு. இந்த அன்பை பார்த்து நம்மெல்லாம் மனம், ஏன் ஆண்டவர் அவர் கைவிட்டார், ஏன்னா விசுவாசியாக நீ சந்தோஷப்படு, ஏன்னா என்ன உபத்திரம், என்ன கஷ்டம், என்ன சோதனை இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தாலும் ஒருபோதும் தேவன் நம்மளை கைவிடுவதும் இல்லை, நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை. ஏன், என் குமாரன் என்னை கைவிட்டதுனால உன ஒரு காலம் கைவிட மாட்டேன், ஒவ்வொரு செகண்டும் உன கைவிடணும். நினச்சி பாருங்க, நான் ஜபிக்க போகும்போது சில நேரங்களில் நினைப்பேன், என்னை தூரம் தள்ளி கைவிடணும் இல்லையா ஆண்டவர், ஆனால் கைவிடவே மாட்டார். சீ போன்னு துரத்தணும். ஒவ்வொரு செகண்டும் என்னை ஏற்றுக்கிறது அவருடைய பலியினால், அவரை கைவிட்டதுனால நம்மளை கைவிட போட்டார். இதுக்கெல்லாம் நமக்கு என்னங்க ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தெரியல நான் என்னதான் பண்ணுறதுன்னு என் மனசில் வந்த ஒரு ஃபீலிங் இருக்கேன். நன்றி நான் நிரம்பி போய் எவ்வளோ அபாரமாக கடன்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு வருதா? இயேசுக்கு எவ்வளோ நான் கடன்பட்டிருக்கேன். என் வாழ்க்கையும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணிக்க கடன்பட்டிருக்கிறேன். இந்த அன்புக்கு என்ன ஈடு செலுத்துவேனா, என்ன ஈடு செலுத்துவேன்? உங்களுக்கு வருதா? அந்த மாதிரி பொங்கிக்கிட்டு வந்து எனக்கு மனசில் வந்த ஒரு பாட்டு, பலிபீடத்தில் என்றன் பரனே படைக்கின்றேனே என்னை இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல தாங்கி நடத்திடுமே, கல்வாரியின் அன்பை அதில் என்ன எப்படி வருது, கண்டு விரைவாய் ஓடி வந்தேன். ஐயோ இன்னமே வேற எப்படியோ நான் இருக்க முடியாதப்பா, இன்னமே வேற எப்படி என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாதப்பா, விரைவாக ஐயோ ஓடி வந்தேன். என் பாவத்தையும் அகோரத்தையும் நான் உணரும் போது நமக்கு, உங்களுக்கு தெரியல, எனக்கு ஒரு அடிக்கடி ஃபீலிங் ஆகுது, ஏதாவது ஒரு தப்பாக நினச்சிட்டேன்னா கெட்டியாக போய் சிலுவையை கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்குது. அவர் கால் கீழே போய் அப்படியே பிடிச்சிக்கணும், கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது அம்மா, இது ஒண்டி தான் இந்த மாதிரி ஒரு பாவியை காப்பாற்ற முடியும், இது ஒண்டி தான் எனக்கு இங்கே விட்டுட்டா, இந்த சிலுவையின் கால் அடியில் விட்டா வேற எங்கேயுமே எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போய் கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு வருது. ஒவ்வொரு தடவையும் கிட்ட சிலுவைக்கு அருகாமலேயே இருக்கணும், எங்கேயும் தூரம் போகக்கூடாது, அப்போ தான் நான் ஒழுங்காக பேசுவேன். அந்த சிலுவையில் இருக்கிற தன்னடக்கம் எனக்கு அப்போ தான் வரும், இல்லைன்னா வாய் இருக்குதே கொஞ்சம் பேசக்கூடாது, உளறோம் கோபமும் என்ன வருது. எவ்வளோ சிலுவைக்கு நெருங்கி இருக்கணும்னு அவ்வளோ தான் நான் இயேசு மாதிரி இருக்க முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். ஒரு பாட்டுங்களா அப்படி தான் வருது, நியரர் டு கிராஸ், தட் இஸ் மை ஒன்லி டிசையர், சிலுவைக்கு அருகாமல் வாழக்க படிப்போம் ஜெபம்.